ஓம் சிவாய நம. சைவந்தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்த சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 1. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
நாடுடைய சிவனே போற்றி. Yeah. நல்ல மழையில்லாவிட்டால் பசும்புலனுடைய தலையை கூட நீ காண முடியாது என்பது வள்ளுவர் வாக்கு. அதற்காகத்தான் திருஞான சம்பந்தர் தேவாரத்திலே 7 பதிகங்கள் மேகராக குறிஞ்சி என்ற பெயரோடு 7 பதிகங்கள் இருக்குது. இந்த 7 பதிகங்களையும் அன்போடு பக்தியோடு கோயிலிலே ஓதுவார்களை ஓதச் செய்தால், மறுபடியும் ஒருத்தர் சொல்ல, திருக்கோயில்களிலே இந்த 7 பதிகத்தையும் அன்போடு பக்தியோடு இந்த ஓதுவார்களை ஓதச் சொன்னால் மழை பொழியும் என்பது வரலாறு மாத்திரமில்லை, நானே பார்த்திருக்கிறேன். அதுல நமக்கு நம்பிக்கை இருந்தால் அப்படி ஓத செய்யலாம் இல்லையா? ஆமா, எனக்கு தெரியும், நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயமாக இது கிடைக்கும். அதற்காகத்தான் இப்ப இந்த ஒரு பதிகம் அதுல இருந்து நான் பாடி காட்டினேன். மேகராக குறிஞ்சி இருந்து ஒரு பதிகத்துல 2 பாட்டு தான் நான் பாடி காட்டினேன். 70 பாட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு நாம அதுல அன்பு செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பயன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி, இப்பொழுது இந்த ஆண்டிலிருந்து நான் என்ன செய்யலாம் என்று எண்ணி இருக்கிறேன். திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை வரலாறை ஒட்டி நாம் பாடி காட்டுவோம், கருத்துக்களை சொல்லுவோம் என்று எண்ணி நான் தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். திருஞான சம்பந்தர் முதல்ல என்ன பாடினார், இரண்டாவது பதியம் எது, மூன்றாவது பதியம் எது, நாலாவது பதியம் எது என்று நமக்கு வரிசைப்படுத்தி கொடுத்தவர் யார் தெரியுமா? வணக்கத்திற்கும் உரிய தெய்வ சேக்கிழார் பெருமான் தான். தெய்வ சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்லாவிட்டால் நமக்கு நிச்சயமாக தெரிந்தே இருக்க முடியாது. ஆமா, மாணிக்கவாசகருக்கு அப்படி சொல்ல பெறவில்லை, சொல்லக்கூடாது என்ற நோக்கம் தெய்வ சேக்கிழாருக்கு இருந்திருக்க முடியாது. அந்த பதியம் எப்பொழுது பாடப்பட்டதுன்னு யாருக்காவது தெரியுமா? பிடித்த பத்துன்னு ஒன்னு இருக்கு, சரி, அது திருத்தோணிபுரத்துல பாடப்பட்டதுன்னு இருக்கே தவிர எந்த சமயம் பாடினார், என்ன ஏன் பாடினார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. திட்டவட்டமாக யார் தெய்வ சேக்கிழாரும் எழுதி வைக்கவில்லை, பின்னால யாரும் எழுதி வைக்கவில்லை. இந்த மூன்று பேருக்கு மாத்திரம் நிச்சயமாக நாம் செய்த புண்ணியத்தினால கிடைத்து விட்டது. ஆக அந்த வரலாற்று அடிப்படையிலே திருஞான சம்பந்தருடைய வரலாறை சொல்லி உங்களுக்கு அந்த பாடல்களை நினைவூட்டி விடலாம் என்ற எண்ணம் நான் கொண்டிருக்கிறேன், செய்வோம் இருக்கிறேன். அதனால்தான் முதல்ல அவருக்கு அந்த திருஞான சம்பந்தர் புராணத்தில் முதல் பாட்டு தான் வேதநெறி தழைத்தோங்க என்று தொடங்குகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். வேதம் தான் நமக்கு அடிப்படை நூல், அதற்கு அப்புறம்தான் தமிழ் வேதம் என்று சொல்லப்படும் தேவாரத்தை. அதனாலதான் சுவாமி என்ன சொன்னார், வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க. நாம் எல்லாம் சைவர்கள், சாப்பாட்டுல இல்ல, மதத்துல, வணக்கத்துல. மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலி, அந்த சிவனுடைய பரம்பரை நாம. புனிதவாய் மலர்ந்து எழுத சீதவள வயப்புகரி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இது அவருடைய புராணத்தில் முதல் செய்யுள். திருஞான சம்பந்தர் பிறந்த திருத்தலம் சீர்காழி, அது உங்களுக்கு தெரியும்தானே, தெரியும்தானேன்னு ஏன் சொல்லணும்? நிச்சயமா நான் சொல்லித்தான் தீரணும். அவருடைய தந்தையார் பெயர் சிவபாத ஹிருதயர், தாயார் பெயர் பகவதி அம்மையார். குலம் பிராமண குலம், கவுண்டின்யன் குலம் என்று ஞான சம்பந்தரே நிறைய இடத்த சொல்றார், கவுனியன் 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 என்று சொல்லுகிறார் அவர். ஆமா, அந்த குலத்தில் வந்தவர். நாடு அப்ப இருந்த நிலை 1300 ஆண்டுகளுக்கு முந்தி 7வது நூற்றாண்டுல விபூதி இட்டுக் கொண்டு ஒருத்தன் தெருவிலே போக முடியாது, ருத்ராட்டம் போட்டுக்கொண்டு ஒருத்தன் தெருவிலே போக முடியாது, உத விழும், அடி விழும். மனிதனுக்கு மாத்திரம் இல்ல, மகேஸ்வரன் கோயிலுக்கே விழுந்தது அந்த அடி. கோயில்கள்லாம் இழுத்து மூடப்பட்டது. சுருங்க சொல்ல போனா லிங்கங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போட்டு உடைச்சு மூடியும் விட்டாங்கள். வரலாறு அப்படியும் வருகிறது. இதையை நினைத்து பார்த்தார் சிவபாத ஹிருதயர். அப்போது வேத விற்பன்னர்கள் இருந்தார்கள், ஆகம விற்பன்னர்கள் இருந்தார்கள், சாஸ்திர விற்பனர்கள் இருந்தார்கள், சரித்திர விற்பன்னர்கள் இருந்தார்கள், அரசர்கள் இருந்தார்கள், குறுநில மல்லர்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த வேற்று மதத்தை அடக்கி இந்த சைவ மதத்தை வாழ வைக்க அவர்களுக்கு திராணி இல்லாமல் சென்று இருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். குறுநில மன்னர்கள் எல்லாம் கூட அந்த சமண மதத்தில் சேர்ந்து விட்டார்கள். நமது மதம் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு தவக்கலே விழுங்கிறது மாதிரி விழுங்கிக் கொண்டே இருக்கிறது. வருத்தப்பட்டவர் ஒருத்தர் தான், அதுதான் சிவபாத ஹிருதயர். நேர திருத்தோணிபுரத்துக்கு போனார். திருத்தோணிபுரத்தில் இருக்கிற சிவன் ஆதி சிவன் என்று நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். அந்த சுவாமி கையிலே மான் கிடையாது, மழு கிடையாது, மானும் மழுவும் இடையிலே வந்ததுதானே. ஆம், அந்த சிவனிட்ட போய் கேட்டார், சுவாமி எங்களுக்கு திராணி இல்லை, இந்த வேற்று மதத்தை அடக்குவதற்கு, வேற்று மதத்தை அடக்குவதற்கு உரிய குழந்தையை நீ கொடு என்று கேட்டார் என்று பெரிய புராணம் பேசுகிறது. ஆமா, அப்படி கேட்டு வாங்கிய குழந்தைதான் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் பிறந்தார். நான் கதையை நீட்டிக்கிட்டே போக விரும்பல, சுருக்கமா சொல்லிட்டே வந்துருவேன். திருஞான சம்பந்தருடைய தந்தையார் வேதங்கள் ஓதுவதிலேயும் பஞ்சாட்சரம் ஜபம் பண்ணுவதிலேயும் தன்னுடைய நியமத்திலிருந்து அவர் விடுபட்டவரே அல்ல. அப்படி தண்ணீர்ல மூழ்கிட்டு ஒரு ஜபம் பண்ணுவாராம். அவர் தண்ணீர்ல மூழ்கிக்கிட்டு, தரையில இருக்கிறவனே ஜபம் பண்றது இல்லையே, தண்ணீர மூழ்கிட்டு ஜபம் பண்ணுவாராம். அந்த ஜபத்துக்கெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அப்படி இந்த தண்ணீரை மூழ்கி கொண்டு அந்த ஜபம் செய்வார். அப்பொழுது திருஞான சம்பந்தருக்கு வயசு 3. சீர்காழி சீர்காழியில திருக்கோயில்ல குளம் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, இன்றும் குளிக்கலாம். சில கோயில்கள்ல திருக்குளம் இருக்கும், கால் கூட வைக்க முடியாது. உதாரணமாக நான் இப்ப ஒன்னே ஒண்ணு நினைச்சு பார்ப்போம், எனக்கு நினைப்புல வர்றது. இப்ப இதுல இருக்கு, திருவொற்றியூர்ல வெளியில ஒரு குளம் இருக்க, கால் வைக்க முடியுமா, இறங்க முடியுமா? உள்ள இருக்கிற கோயில் குளம் கொஞ்சம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான், அது கூட எனக்கு சரியா நினைவில் இல்லை இல்லையா? ஆமா, அந்த உடலை சுத்தம் பண்ணிக்கொள், சுத்தம் பண்ணிக்கிட்டு அங்க போய் உள்ளத்தையும் சுத்தம் பண்ணிக்கொள் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று நான் நினைக்கிறேன். இந்த சீர்காழியில திருக்கோயிலுக்கு உள்ளேயே குளம் இருக்கிறது. சீர்காழியில இந்த திருமுறைப்பால் உண்ட நாளன்று இந்த ஓதுவார்கள்லாம் சேர்ந்து ஒரு இசை விழா நடத்துகிறோம். 2 ஆண்டுகளாக நாங்கள் செய்த புண்ணியம், நாங்கள்லாம் ஒன்னா சேரவே மாட்டோம், நவகிரகத்தை விட மோசம். நாங்கள் இப்படி ஒருத்தன் ஒரு ஓதுவார் திரும்பிடுவான், இப்படி ஒரு ஒருத்தன் ஓதுவார் திரும்பான், இவனை கண்டா அவன் திரும்புவான், அவனை கண்டா இவன் திரும்புவான். இப்படித்தான் இருந்தோம். என்னமோ 2 வருடமாக அந்த விழாவுக்கு மாத்திரம் எல்லோருமாக சேர்ந்து அங்கே பாடிக்கொண்டு இருக்கிறோம். அது யார் செய்த புண்ணியமோ தெரியும். ஆக அந்த குளத்துல போய் மூழ்குவதற்காக சிவபாதகிருதையர் புறப்பட்டார். 3 வயது குழந்தை, நானும் கோயிலுக்கு வருவேன் என்று சொன்னார். சரிவா அப்படின்னு அழைச்சிட்டு போறார். ஏன், அந்த நல்ல வேலை வந்து விட்டது அவருக்கு. சிவனுடைய அருள் பெறுவதற்காக அவர் காத்திருக்கிறார். கோயிலுக்கு வரேன்னு சொன்ன போது வேண்டாம் என்று அவரை நிறுத்தவில்லை, அழைச்சிட்டு போறார். இவருக்கு தண்ணீர மூழ்கிட்டு ஜபம் பண்ணணும்னு தெரியும் அல்லவா, வேற குளத்தாங்கரை குழந்தைய வச்சுட்டு இவர் ஜபம் பண்ண முடியுமா அப்படின்னு எண்ணல. ஏன் என்ன விடல? காரணம் என்ன? அந்த திருவருள் அவருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வந்து விட்டது. அழைச்சிட்டு போனார். குழந்தை ஆண்டவனை கேட்டு வாங்கிய குழந்தை கரை மேல உட்கார்ந்து இருக்கிறான். ஜபம் முக்கியமா, குழந்தை முக்கியமா என்று எண்ணினார் சிவபாதகிருதையர். நாமளா இருந்தா என்ன செய்திருப்போம்? ஜபத்தை விட்டு விட்டு நிச்சயமாக இந்த குழந்தையை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்போம். நிச்சயமா நான் தான் அப்படி, நான் அப்படித்தான் செய்வேன், நீங்களும் அப்படித்தான் செய்வீங்க. ஆனா சிவபாதகிருதையர் என்ன பண்ணினார், ஜபந்தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சார். அந்த தண்ணியில இருந்தபடி அப்படி திரும்பி பார்த்தார். இந்த திருத்தோணிபுரத்து சிகரம் தெரிந்தது. அந்த சாமியை கேட்டுத்தானே இந்த குழந்தைய வாங்கினார். இங்கிருந்த ஒரு விண்ணப்பம் போட்டார். சுவாமி, நீதானே கொடுத்தாய் இந்த குழந்தையை, நீ கொடுத்த குழந்தை தானே இதோ உட்கார்ந்திருக்கிறான், அவனை நீ பார்த்துக்கொள். இப்படி நாம சொல்லுவோமா, நினைப்போமா, முடியுமா? முடியாது. நல்லதோர் காவல் கிடைத்தது போல எண்ணினாராம் சிவபாதகிருதையர். தெய்வ கேட்கிறார் சொல்ற, நல்லதோர் காவல், காவல் என்று கூட சொல்ற, நல்லதோர் காவல், நல்லதோர் காவல் கிடைத்தது என்று எண்ணி தண்ணீரை மூழ்கிட்டார் ஜபத்துக்கு. இப்பதான் அந்த வேலை வந்து விட்டது. அப்பா அம்மான்னு அழுகிறார் இந்த குழந்தை. எந்த அப்பாவை சொல்லி அழுதாரோ, எந்த அம்மாவை சொல்லி அழுதாரோ. ஆக எல்லா உயிருக்கும் அப்பாவும் அம்மாவாக இருக்கிறவன் வந்து விட்டான். என்னுடைய குழந்தையடா அவனு வந்து விட்டான். அப்பான்னு கூப்பிட்ட உடனே யாரு வருவா? குழந்தையினுடைய தாய் தானே வர்ற. குழந்தையினுடைய தாய் வந்து விட்டாள், தகப்பனும் வந்து விட்டான். குழந்தை அழுகிறான், அவனுக்கு பால் கொடு என்று சொல்லுகிறார் சுவாமி. சுவாமி தன்னுடைய பாலை கறந்து, திருமுறை பாலை கறந்து, சிவனா சிவஞானத்தையும் குடைத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். எண்ணறிய சிவஞானத்து நம்முடம் குழைத்தருளி. அந்த சிவஞானத்தை நாம எண்ண முடியுமா? தெய்வ சேக்கிழார் பெருமான் போடுகிற சொல், எண்ணறிய சிவஞானத்து நம்முடம் குழைத்தருளி. அந்த சிவஞானத்தை நம்ம நினைக்க கூட முடியாது என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார். எண்ணறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி உங்கடிசில் என ஊட்ட. யாரு? உமையம்மை. உமையம்மையே கொடுத்தாள் அந்த பாலேந்திர சுவாமிக்கு. முருகனுக்கு கூட கிடைக்கல என்று சொல்லுகிறார்கள் புலவர்கள் எல்லாம். ஆமா, விநாயகர் கூட கிடைக்கல.
என கூட்ட உமையம்மை எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையினால் அந்த கண்ணீர் அப்படி துடைத்து விட்டாலும் திருஞான சம்பந்தம் இருக்கு. யார்? உமைய பார்வதி. கிடைக்குமா? கிடைக்குமா இது? எதிர்நோக்கும் கண்மலர் நீர் துடைத்தருளி கையில் பொற்கிண்ணம் அளித்து அண்ணலை அங்கு அழுகை தீர்த்து அங்கனார் அருள் புரிந்தார்.
இங்க பாலை கொடுத்தது யார்? நல்லா நீங்க ஞாபகம் வச்சுங்க. நான் பின்னாலே அதனா அதுக்கு நான் வேற ஒன்று ஒரு கருத்து சொல்ல போறேன். பாலை கொடுத்தது யார்? அம்பிகை. ஆமா, அருள் செய்தது சிவன், கொடுத்தது யார்? அம்பிகை தான். நிச்சயமாக பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது. இசை உலகத்தில் என்ன சொல்லப்படும்? பாடலை வந்து தாய் என்று சொல்லப்படும், தாளத்தை வந்து தந்தை என்று சொல்லப்படும். இந்த தாயும் தந்தையும் இந்த ராகமும் தாளமும் தெரியாதவன் மேடையிலே பாட முடியாது. மூடின அப்படியே பாடினாலும் அது விளக்கம் பெறாது. நிச்சயம் சும்மா ஏதோ ஏமாந்தவர்னா பாடிட்டு போகலாம், கேட்டுக்கிட்டு போவோம், அவ்வளவுதான். ஒழுங்காக ராகம் பாட முடியாது, ஒழுங்காக தாளம் போட்டால் தான் தாளம் பாட்டு நிற்கும், இல்லாட்டியும் நிற்காது, நடக்காது. இது இசை உலகம் கண்ட உண்மை. ஆக இப்பொழுது அம்பிகை என்ன பண்ணினால், பாலை கொடுத்து விட்டாளா? இசை வந்து விட்டது, தாளம் வரணும் இன்னும் பாக்கி, அது பின்னால வருகிறது. அதற்குத்தான் நான் அதை உங்களுக்கு நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். இதை பொற்கிண்ணத்தர பால் கொடுத்தது உண்மைதானா? இது திருஞான சம்பந்தர் பின்னால் ஒரு காலத்தில் சொல்லுகிறார்.
போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என சாதையார் மூனி ஊர போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொன்னாசிரியார் மூனி ஊர தானனை ஆண்டவன் போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொன்னாசிரியார் மூனி ஊர தானனை ஆண்டவன்
என்பதற்கு திருஞான சம்பந்தருடைய வாக்கு இது. மற்றொரு இடத்திலே திருஞான சம்பந்தர் சொல்லுவார், நான் உன்னையே சிந்தனை செய்து கொண்டு சிவலோகத்திலே இருந்தேன், என்னை நீதானே இங்கே பிறக்க பண்ணினாய் அப்படின்னு சொல்கிறார் சிவனை. பிறக்க வைத்தா என்னை அப்படின்னு கேட்கிறார் சாமியார். துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய், விழிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய், உதுக்குகின்றது என்னையே. Yeah. யாரில்லாத என்னை மஞ்சள் செய்து இம்மண்ணின் மேல் புரட்டுமாறு காட்டினார்.
இது கூட அவருடைய சரித்திரத்தினுடைய உட்கருத்து என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள்.
உன்னை மறக்காமல் அங்கே இருந்தேன், நீதானே என்னை பிறக்க வைத்தாய் என்று சொல்லுகிறார். குற்றாலம் என்று சொல்லப்படும் ஊரிலே,
குற்றாலம்னா திருக்குற்றாலம் அல்ல, மாயூரத்துக்கு அருகாமையில குற்றாலம்னு ஒரு ஊர் இருக்கிறது, அதுக்கு தேவாரத்துல திருத்துருத்தி என்று வருகிறது, அந்த ஊர்ல பாடுகிறார் சுவாமி. இது உட்கருத்து.
ஆக தெரியானந்த மந்தர் இப்படி பொற்கிண்ணத்துல பால் கொடுத்தார் சுவாமி எனக்கு என்பதை அவர் பாடியதை நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். பாலை குடிச்சிட்டாரு,
வச்சு அப்பா ஜபம் பண்ணி கரைக்கு வந்தாரு. பையன் ஏதோ பால் குடிச்சிருக்கான், இந்த பால் மேலெல்லாம் அப்படி ஒழுகி இருந்தது. பார்த்தார், பையன் பரவாயில்ல, ஏதோ பால் கிடைச்சிருக்கு, 2 ரூபா மிச்சம், ஒருத்தவங்க பால் யாரோ கொடுத்துருக்காங்க, கையில ஒரு பொன்கிண்ணத்தை வச்சுட்டு இருக்கான், கையில பொன்கிண்ணத்தை வச்சுட்டு இருக்கான் பால் குடிச்சுட்டு, பொன்கிண்ணம் வேற கிடைச்சிருக்குது, பால் வேற கிடைச்சிருக்குது, மிச்சம் அப்படின்னு நினைக்கல. ஒரு காலத்துல அனாவசியமா ஒரு வீட்டுல தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள் நமது நாட்டுல. அப்படி இருந்த நாடுதானே இது, தெருவுல எச்சில் துப்ப மாட்டான் பலரும் நடக்கிற இடம் அப்படின்னு. இப்ப தெருவுலதான் துப்புவான், தெருவுலதான் குப்பைய கொட்டுவான். ஆமா, பழக்க வழக்கங்கள் பூரா எவ்வளவு கெட்டு போச்சு தெரியுமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்த எனக்கே இப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு அந்தாண்ட போனா எவ்வளவு மாறுதல் வந்திருக்கிறது பாத்தீங்களா? ஆக யாரோ கொடுத்த பாலை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு கோலை எடுத்துடே, யார் கொடுத்த பாலை குடிச்சு குடிக்கலாமா, யார் கொடுத்தானோ இப்படி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டார். அந்த குழந்தை அழுகையெல்லாம் தீர்ந்து விட்டது. எப்படி நின்னுதான் தெரியுமா? அது தெய்வ சேக்குதார் பெருமான் சொல்லுகிறார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். சிவனடி சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம்னு சொல்லலையே தெய்வ சேக்கிரார் பெருமான், சிவனடியே சிந்திக்கும், வேற ஒரு தெய்வத்தை அவர் வணங்கல் என்ன அர்த்தம்? ஆமா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அற மாற்றும் பாங்கியில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலை ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்பது தெய்வ சேக்கிரருடைய பாடம். தவ முதல்வர் சம்பந்தர், 3 வயசு குழந்தைய பார்த்து தவ முதல்வர் என்று சொல்ல முடியுமா? அது முன்னே இருந்தது இல்லையா? அங்க தவ சிரேஷரா தானே இருந்தார், அவன் தானே பிறக்க வச்சான் இல்லையா? தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று பாடி வைப்பார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அப்படி இருமாந்து நின்ற குழந்தையை பார்த்து யார் கொடுத்த பாலை குடித்தா என்று கேட்ட உடனே அவனுடைய அடையாளங்களை சொல்லுகிறது. தோடுடைய செவியன் விடையேறி அவன் நின்று கொண்டே இருக்கிறான் அந்த விடையில. 11 பாட்டு இருக்கிறது தோடு செவியில், தோடு செவியில் இவன் 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 என்று சுட்டுகிறார். அந்த 11 பாட்டு பாடுறவர்களையும் அங்கு சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டு இருந்தான் என்று எழுதுவார் சி கே சுப்பிரமணியார் அவர்கள். பெரிய புராணத்துக்கு விளக்கம் எழுத வந்த பெரியவர் அப்படி எழுதுகிறார். இப்ப 11 பாட்டு பாடுறவர்களையும் இந்த சிவன் காட்சி கொடுத்துக் கொண்டே இருந்தான், அது அவனுடைய அடையாளத்தை சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். செம்மை பெற எடுத்த திருத்தோடுடைய செவியன் எனும் மெய்மை மொழி திருப்பதிகம் திரவபுரம் மேவினார் தம்மை அடையாளங்களுடன் சாத்தி எம்மை இது செய்த பிதான் இவன் அன்றே என இசைத்தார் என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏழுடைய மலரான் முன்னை நாட் பணிந்து ஏத்த அருள் செய்த கீழுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே என் உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னார்.
தொட்டைய தேவிக்கூவள் மதிசூடி தோடுடைய செவியம் விடையோ தூவள் மதிசூடி தோடுடைய செவியன் விடையோ தூவள் மதிசூடி காடுடைய குரலே காலச்சானுரை நாட்களில் கேட்ட அருள் செய்த ஏடுடைய மலரானுரை நாடகம் கேட்ட அருள் செய்த வீடுடைய
ஏன் இந்த தோட்டை சொன்னார் என்று சொன்ன திருச்செவியை சிறப்பித்து என்று சொல்லுவார் தெய்வ சேக்கிரார் பெருமான். அவனுடைய செவிக்கு போக வேண்டும் அல்லவா இந்த பாட்டு, அதனால்தான் செவியை சொன்னார் என்பார்கள். அதற்கு நிறைய பொருள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய சிற்றறிவு அவ்வளவா சொல்ல முடியாது. இந்த பாடல் அவனுடைய செவிக்கு போய் சேரனால்தான் செவியை சொன்னார் என்று சொல்லுவார்கள். தோடுடைய செவியன் என்பது இன்னொன்று. அவன் மாதோரு பாகனாக இருக்கும் போது தோடு தான், இப்ப பாலை கொடுத்தது அவர்தானே, அதனால் இந்த தோட்டை தான் சொன்னார் என்று சொல்லுவார்கள். இன்னொன்னு, இந்த காதுல ஒரு முனிவர், இரண்டு முனிவர்கள் காதுல இருந்து கொண்டு வேதங்கள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்களாம். அதை சிவன் கேட்டுக்கொண்டே இருந்தானாம். நீ அவனுக்கு சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே, நான் சொல்லுவதையும் கேட்டுக்கொள் என்றுதான் செவியை சொன்னார் என்றும் சொல்லுவார்கள். தோடுடைய செவியன் விட ஏறி தர்மமே ரிஷபமாக வந்து அதில் ஏறி வருகிறானாம். அவன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி மதி சந்திரன் தவறு செய்து விட்டான், அவனையும் தலையில் ஏற்றிக் கொள்ளுவேன், தவறு செய்தவனையும் நான் ஏற்றுக் கொள்ளுவேனடா என்று சொல்லுவதற்குத்தான் தூடிக்கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி உலகமெல்லாம் காடா போன போது அவன் ஆடினான், அந்த விபூதியை பூசிக்கொண்டான் என்று சொல்லுவார்கள். என்னை இந்த நெறிக்கு ஆட்படுத்திய அருணந்தி தம்பிரான் சுவாமிகள் இதற்கு வேறொரு பொருள் சொல்லுவார். காசியிலே அரிச்சந்திர கட்டத்திலே வேகிற சுடலையில ஒரு பிடி சாம்பல் எடுத்துக்கொண்டு போய் விஸ்வநாத சுவாமிக்கு சாத்துகிறார்களாம் இரவு 12 மணிக்கு. எந்த கோயில்லையும் கிடையாது, காசியிலே அப்படி அந்த அரிச்சந்திர கட்டத்திலிருந்து ஒரு பிடி நீர் எடுத்துக்கொண்டு போய் விஸ்வநாத சுவாமிக்கு சாத்துகிறார்கள். அதனால்தான் சாமி காடுடைய சுடலை பொடி பூசி என்று சொல்வது அங்கதாண்டா நடக்குது என்று அவர்கள் பல மேடையில சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர்கள்வன், என் உள்ளங்கவர்கள்வன் ஏடுடைய மலரான். அவன் யாரு தெரியுமா? பிரம்மா பூசை செய்த தலம் அது, அதனால தான் திரமபுரம் என்று பேர்.